அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 31 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழகத்தின் வேலூரில் நடைபெற்ற தொழிற்சாலை விபத்தில் 10 பேர் கொல்லப்பட்டிருப்பது குறித்த செய்திகள், பிறகு இலங்கையில் தமிழர் ஒருவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டது குறித்து வட மாகாண முதல்வர் அளித்த செவி,
நீதித்துறையில இருக்கிற பிரச்சனைகள் உடனுக்குடனேயே முடிக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல, அது படிப்படியாக பல விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இருக்கின்றன, இது அவரால் மட்டும் செய்ய முடியாது.
இலங்கையில் வடக்கு கிழக்கை தவிர மற்ற பகுதிகளில் வாழும் தமிழர்களை அரசியல் ரீதியாக ஒன்றிணைத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கும் முயற்சி குறித்த ஒரு செவி, அதைத் தொடர்ந்து தலைநகர் டெல்லியில் நடக்கும் தேர்தலில் தமிழர்களின் பங்களிப்பு மிகவும் குறைவாக இருப்பது ஏன் என்பது குறித்த பெட்டகம்.
அதாவது தமிழருக்கு தமிழர் ஓட்டு போடணுங்கிற கான்செப்டே இல்ல, இது ஒரு கட்சி அடிப்படையில நடந்துகிட்டு இருக்குது. அதை மீறி தமிழருக்கு ஒரு ஆதரவா செய்வாங்களே, கட்சி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணணும், தமிழர்கள் தன்னாலே எழ முடியாதுங்க.
இந்த பிரசீதிகளும் நிகழ்ச்சியின் இறுதியாக நேயர் நேரமும் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள், வாசிப்பவர் விமல் சுக்கநாதன். ஸ்பெயினில் சிக்கன நடவடிக்கைகளுக்கு எதிரான இடதுசாரி கட்சியான படிமோஸ் கேட்டுக்கொண்டபடி மாற்றத்திற்கு எதிரான அணிவகுப்பு ஒன்றுக்காக பல்லாயிரக்கணக்கான ஸ்பானிஷ் மக்கள் மெட்ரிட் நகரில் திரண்டிருக்கிறார்கள். ஸ்பெயினின் படிமோஸ் கட்சியின் தோழமை கட்சியான கிரீஸின் சிரிசா கட்சி அண்மையில் கிரீஸ் தேர்தலில் ஈட்டிய வெற்றியை தமக்கு சாதகமாக்க விரும்பும் படிமோஸ் கட்சி தமக்கான மக்கள் ஆதரவை இப்படியாக பெரிய அளவில் காட்டியிருக்கிறது. ஒரு களியாட்டு விழாவைப் போல காட்சி தரும் இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்ட ஸ்பானிஷ் மக்கள் கிரீஸ் நாட்டின் தேசிய கொடிகளை அசைத்தவாறும் ஸ்பெயினின் அரசியல் வர்க்கத்தை கண்டிக்கும் கோஷங்களை எழுப்பியவாறும் சென்றார்கள். கிரீஸ் வாங்கிய கடன்களை ரத்து செய்யும் திட்டமேலும் கிடையாது என்று ஜெர்மன் அதிபர் அங்கேலா மெர்க்கல் அம்மையார் அறிவித்திருக்கிறார். கிரீஸில் புதிதாக பதவியேற்றுள்ள இடதுசாரி அரசாங்கத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. அத்தோடு கிரீஸ் நாட்டுக்கு புதிதாக பொருளாதார உதவிகளை செய்யும் திட்டம் எதுவும் தமக்கு இல்லை என்று ஜெர்மன் செய்தித்தாளர்களுக்கு வழங்கிய பேட்டியின் போது அங்கேலா மெர்க்கல் அம்மையார் தெரிவித்திருக்கிறார். வங்கிகளும் தனியார் கடன் வழங்கு நிறுவனங்களும் ஏற்கனவே பல பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான கடன்களை ரத்து செய்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கிரீஸின் நிதியமைச்சர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோடு பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்காக பாரிஸ் நகருக்கு வந்து கடன் தரும் சர்வதேச அமைப்புகளோடு ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முயற்சி செய்வார். யூரோ நாணய வலயத்தில் கிரீஸ் தொடர்ந்து இருக்க எவ்வளவு செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வோம் என்று ஐரோப்பிய ஒன்றிய பொருளாதார பிரிவு ஆணையாளர் பியரி மஸ்கோவி உறுதியளித்திருக்கிறார். எகிப்திய நீதிமன்றம் ஒன்று பலஸ்தீன குழுவான ஹமாஸின் ஆயுதக்கிளையை தடை செய்து அதனை ஒரு பயங்கரவாத அமைப்பாகவும் பட்டியல்படுத்தியிருக்கிறது. காசாவில் ஆதிக்கம் செலுத்தும் ஹமாஸிடமிருந்து கடத்தி வரப்படும் ஆயுதங்கள் ஆயிலில் வடக்கு சைனாயில் உள்ள தமது நிலப்பிரதேசத்துக்குள் கொண்டுவரப்படுவதாக எகிப்திய அதிகாரிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சைனாயில் இராணுவ மற்றும் போலீஸ் நிலைகள் மீது இஸ்லாமிய ஆயுததாரிகள் பெரும் தாக்குதல் ஒன்றை நடத்திய சில தினங்களுக்குள் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சைனாயில் நடந்த தாக்குதல்களில் குறைந்த 30 பேர் கொல்லப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நீண்ட தூரம் சென்று தாக்கும் அக்னி 5 ஏவுகணையை இந்திய விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக சோதித்திருக்கிறார்கள். அணுகுண்டை ஏந்தி 5000 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய இந்த வகை ஏவுகணை 3வது தடவையாக இன்று சோதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் முறையாக சாலையில் செல்லும் கனரக வாகனத்தில் வைத்து இந்த ஏவுகணை ஏவப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணையை கொண்டு சீனாவில் உள்ள முக்கிய நகரங்கள் அனைத்தையும் இலக்கு வைக்க முடியும். நாட்டின் மேற்கு பகுதியிலிருந்து இந்த ஏவுகணை ஏவப்பட்டால் இது ஐரோப்பாவையே சென்றடையும் வல்லமை மிக்கது. இந்த சோதனை வெற்றி பெற்றிருப்பதை பாராட்டியிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி, வாகனத்திலிருந்து ஏவப்படும் நீண்ட தூரம் செல்லும் ஏவுகணை நாட்டின் பாதுகாப்புக்கு கிடைத்த ஒரு முக்கியமான ஆயுதம் என்று விவரித்திருக்கிறார். ஈராக்கின் மொசூல் நகரை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் ஐஎஸ் வன்மவாதிகள் நகரிலுள்ள நூலகங்களை இலக்கு வைத்திருப்பதாக வடக்கு ஈராக்கிலிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த மாதத்தின் முற்பகுதியில் மொசூல் நகரின் மத்திய ஆலய நூலகத்திலிருந்து 2000 நூல்களை ஆயுததாரிகள் அகற்றியிருப்பதாக ஏபி செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இஸ்லாமிய புத்தகங்களை விடுத்து தத்துவம், கலாச்சாரம், விஞ்ஞானம் மற்றும் வேறு துறை சார்ந்த நூல்கள் அகற்றப்பட்டுள்ளன. இந்த நூல்கள் மதச்சார்பற்ற தன்மையை வலியுறுத்துகின்றன என்றும் அவை எரிக்கப்படும் என்றும் உள்ளூர் மக்களிடம் ஆயுததாரிகள் கூறியிருக்கிறார்கள். பிரித்தானிய சிம்மாசனத்திற்கான முதல் வாரிசு இளவரசர் சார்ல்ஸ் அவர்களின் லண்டன் இருப்பிடமான கிளரன்ஸ் ஹவுஸ் மாளிகையில் உட்பூசல்களும் நம்பிக்கை துரோகமும் கணிசமாக காணப்படுவதாக இளவரசர் சார்ல்ஸ் பற்றிய புதிய சரிதை நூல் ஒன்று குறிப்பிட்டிருக்கிறது. லண்டன் டைம்ஸ் தினசரி பத்திரிகையில் இந்த நூல் அத்தியாயங்கள் தொடர்ச்சியாக இப்போது வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. கிளரன்ஸ் ஹவுஸ் மாளிகையில் முன்னாளில் பணியாற்றி ஊழியர் ஒருவரே இந்த தகவல்களை தமக்கு வழங்கினார் என்று நூலை எழுதிய கேத்தரின் மேயர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கிளரன்ஸ் ஹவுஸ் மாளிகை பற்றிய இந்த நூல் அதிகாரப்பூர்வமற்றது என்று கிளரன்ஸ் ஹவுஸ் விவரித்திருக்கிறது.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஒரு இந்திய குறிப்பு. தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் 10 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இதில் 9 பேர் வெளி மாநிலத்தவர்கள். இது குறித்த தகவலுடன் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
ராணிப்பேட்டை சிப்காட் தொழிற்பேட்டையில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீரை சுத்திகரிப்பதற்காக பொது சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுத்திகரிப்பு நிலையத்தின் கழிவுநீர் 20 அடி உயரமுள்ள மிகப்பெரிய தொட்டி ஒன்றில் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. 86 தொழிற்சாலைகளின் கழிவு இந்த தொட்டியில் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த தொட்டிக்கு அருகிலேயே தொழிலாளர்கள் தங்கும் அறை ஒன்றும் இருந்தது. இன்று அதிகாலை 1 மணி அளவில் இந்த கழிவுநீர் தொட்டி திடீரென இடிந்து விழுந்தது. இதிலிருந்து வெளியேறிய கழிவுநீர் அருகில் இருந்த தொழிலாளர்கள் தங்கியிருந்த அறைக்குள் புகுந்தது. அங்கு தூங்கிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் அனைவரும் இந்த கழிவுநீரில் மூழ்கினர். இந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். இறந்தவர்களில் 9 பேர் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். இந்த விபத்து தொடர்பாக பிபிசி தமிழோசையிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் நந்தகோபால் இது தொடர்பாக குழு அமைத்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார்.
விபத்துல வந்து இருக்கிறவங்க வந்து 2 பேர் மீட்டுக்கிறோம், 10 பேரை வந்து அவங்க எல்லாம் 10 பேர் இறந்து போனாங்க, அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அழைச்சிருக்கிறோம். அது வந்து அந்த அவங்க போலீஸ்ல போனது ஒரு டீம் வச்சு ஆய்வு பண்ண சொல்லி போட்டுக்கிறாங்க. அவங்க அந்த துறையில இருந்து கொடுத்தாங்கன்னா அப்புறம் பாத்துட்டு முடிவு பண்ணி சொல்லணும். அது ஆய்வு பண்றதுக்கு ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க, அவங்க பார்த்து சொல்லிட்டு அனுமதி பெற்ற பார்த்தப்பதான் சொல்ல முடியும்.
இந்த விபத்து தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. அரசின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கும் குழு அறிக்கை அளித்த பிறகுதான் அதன் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமாரி தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இறந்தவர்களின் சடலங்கள் அரசின் செலவிலேயே அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
அடுத்த இலங்கை கண்ணோட்டம். கிழக்கு மாகாணத்தின் புதிய முதல்வர் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படுவார் என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண சபையில் இடம்பெறவுள்ள ஆட்சி மாற்றத்தின் போது முதலமைச்சர் பதவி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்கு கிடைப்பது உறுதியாகிவிட்டதாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். 2012 ஆண்டு கிழக்கு மாகாண சபை தேர்தலின் பின்பு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் அடுத்த 2.5 வருட பதவிக்காலம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை தற்போதைய ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேனவும் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது அம்பாறை மாவட்டத்துக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் தமது கட்சி சார்ந்த வைபவங்களில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார்.
நம்பகத்தன்மையோடு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அந்த முதலமைச்சர் பதவியை தருவது என்ற முடிவு எடுத்திருக்கிறார். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இன்னும் ஓரிரு நாட்களில் கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சரை நியமித்து மிக சிறந்த மனதோடு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு எங்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் தங்களுக்குரிய அமைச்சர்களை நியமிப்பார்கள். ஐக்கிய தேசிய கட்சியையும் நாங்கள் ஆட்சியிலே சேருமாறு அழைத்து அவர்களுக்கு நாங்கள் அமைச்சர் பதவி கொடுப்பதற்கு தயாராக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு எங்களோடு சேர வேண்டும் என்று மிக ஆர்வமாக நாங்கள் இருக்கிறோம். அந்த முதலமைச்சர் பதவியை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். அதன் பிறகு புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்துகிற ஒரு ஆட்சி அடுத்து வருகிற 2.5 வருஷ காலத்துக்கு கிழக்கிலே நாங்கள் நடத்துவோம்
என்றும் குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம். இதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அமைக்க உத்தேசித்துள்ள கிழக்கு மாகாண சபை ஆட்சியில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு தொடர்பாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பதிலை பெற ஊடக பேச்சாளரான சுரேஷ் பிரேமச்சந்திரனை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்பார்ப்பது போல யூபிஎஃப் உடன் செய்து கொண்ட அக்ரிமெண்ட் அது தொடர்ந்து இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. ஏனென்றால் அதில் உள்ள பலவர் பல கட்சிகளுக்கு மாறிவிட்டார்கள். அதனை இப்பொழுது பேசுவதில் எந்த விதமான அர்த்தமும் இருக்கிறதாக நான் கருதவில்லை. எண்ணாக ரீதியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவ்வாறான 11 ஆசனங்களை வைத்திருக்கின்றது. ஏனையோர் எங்களிடம் கூட குறைவான ஆசனங்களே கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு உரித்திருக்கின்றது. அதை நாங்கள் இப்பொழுது ஏனைய கட்சிகளுடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஏனைய கட்சிகள் சம்மதித்து வரும் பட்சத்தில் நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சி கூடாவிட்டால் அடுத்த கட்டம் நாங்கள் எவ்வாறு
என்றும் குறிப்பிட்டார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரான சுரேஷ் பிரேமச்சந்திரன்.
நாட்டின் தலைமை நீதிபதியாக தமிழர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பது அதிக எதிர்பார்ப்புகளை தோற்றுவித்திருக்கிறது. இதுகுறித்து முன்னாள் மூத்த நீதிபதியும் வடமாகாண முதல்வருமான விக்னேஸ்வரன் அவர்களிடம் பேசினார் நமது ஓனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
முன்னைய ஆட்சியில் முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டர்நாயக்கா அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டதும் முன்னாள் பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டதும் சட்டவிரோதமானது என சுட்டிக்காட்டிய புதிய அரசாங்கம் ஷிராணி பண்டர்நாயக்கா அவர்களை மீண்டும் பிரதம நீதியரசராக இரு தினங்களுக்கு முன்னர் நியமனம் செய்திருந்தது. ஆயினும் தாம் பணியிலிருந்து ஓய்வு பெற விரும்புவதாக தெரிவித்து அவர் ஓய்வு பெற்றதை அடுத்து நீதியரசர் கே ஸ்ரீபவன் அவர்கள் புதிய பிரதம நீதியரசராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தை சொந்த கொண்ட இவர் 1952 ஆண்டு பிப்ரவரி மாதம் 29 தேதி பிறந்ததாக தெரிகின்றது. இந்த புதிய நியமனம் குறித்து ஓய்வு பெற்ற நீதியரசரும் வடமாகாண முதலமைச்சருமாகிய விக்னேஸ்வரன் அவர்களிடம் என்ன கருதுகின்றீர்கள் என கேட்டேன்.
உச்ச நீதிமன்ற நீதியரசர்களுள் சிரேஷ்ட நீதியரசர் என்ற முறையில் அவருக்கு வரவேண்டிய ஒரு பதவிதான் அது. ஆகவே அதை வரவேற்கின்றோம். எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம். ஏனென்றால் அவர் என்னுடைய மாணவராக சட்ட கல்லூரியில் இருந்தவர் என்ற முறையிலே அவர் ஒரு மனிதாபிமானம் மிக்கவர். மக்களுடைய குறைகளை பிரச்சனைகளை அறிந்து அதுக்குரியவாறு நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒருவர். ஆகவே பலதையும் நன்றாக ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடியவர். எனவே அவருடைய காலத்திலே எங்களுடைய நீதித்துறை வலுவடைந்து ஒரு நல்ல நிலையை நோக்கி செல்லும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நல்லதையே நாங்கள் எதிர்பார்க்கலாம்.
முன்னைய அரசாங்கத்துல இந்த நீதித்துறை வந்து மிகவும் நலிவிட்டு இருந்தது. அரசியல் ஆதிக்கம் செலுத்தியதன் காரணமாக பல்வேறு சீர்கேடுகள் இருந்ததாக கூட சொல்லப்படுகிறது. இந்த நிலைமையில இவருடைய புதிய நியமனமும் அவருக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தின் மூலம் நீதித்துறையில பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எதுவும் ஏற்படும் நீங்க பாக்குறீங்களா?
இது வந்து பலகாலத்து பிரச்சனையே ஒரே நாள்ல தீர்க்கவும் முடியாது, ஒரே ஆளால தீர்க்கவும் முடியாது. ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். தம்பி ஸ்ரீபவன் அவர்களும் சட்டத்துறை தலைமை அதிபதி காரியாலயத்தில் இருந்தான் வந்தவர். ஆனால் அவர் முறையாக வந்தவர் என்று கூறலாம். ஆனால் மற்றவர்களும் அவ்வாறே கொண்டு வரப்பட்டார்கள். அவர்கள் முன்னேற வேண்டியவர்களை தடுத்து மேலே கொண்டு வந்தார்கள். அதாவது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராக ஆக்குவதும் உடனே சிறிது காலத்தில் அவர்களை உச்ச நீதிமன்றத்துக்குள் புகுத்துவதுமாக இருந்தது. இவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் இருந்து தன்னுடைய காலம் வரும்போது தான் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்தவர். ஆனால் நீதித்துறையில இருக்கிற பிரச்சனைகள் உடனுக்குடனேயே முடிக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. அது படிப்படியாக பல விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இருக்கின்றன. இது அவரால் மட்டும் செய்ய முடியாது. பாராளுமன்றமும் சேர்ந்துதான் சில விடயங்களை செய்ய வேண்டும்
என்றார் ஓய்வு பெற்ற நீதியரசரும் வடமாகாண முதலமைச்சருமாகிய விக்னேஸ்வரன் அவர்கள்.
வடக்கு கிழக்கை தவிர நாட்டின் மற்ற பகுதிகளில் வாழும் தமிழர்களை அரசியல் ரீதியாக ஒன்றிணைத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கும் முயற்சி ஒன்று தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த முயற்சியை மேற்கொண்டு வருகின்ற மனோ கணேசன் அவரிடம் இதுகுறித்து கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
எப்படி வடக்கு கிழக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமைப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கின்றதோ அதை போன்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அதாவது வடக்கு கிழக்கு வெளியே இருக்கக்கூடிய 7 மாகாணங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தமிழ் மக்களை மலையக மக்கள் உட்பட இந்திய வம்சாவளி மக்கள் உட்பட அவர்கள் அனைவரை உள்ளடக்கி ஒரு பாரிய ஒரு தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு தமிழ் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற தேவை நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இலங்கையில் ஜனத்தொகை எடுத்துக்கொண்டு பார்த்தால் தமிழ் மக்களின் ஜனத்தொகை 32 லட்சம். அந்த 32 லட்சத்திலே சரியாக 16 லட்சத்தை சார்ந்தவர்கள் தான் அங்கே வடக்கு கிழக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு 16 லட்சம் வடக்கு கிழக்கு வெளியே இந்த 7 மாகாணங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரையும் அனாதைகளாக விட முடியாது.
ஒட்டுமொத்தமாக நாடு தழுவிய அளவில் தமிழ் மக்களினுடைய நலன்கள் அப்படின்னு பார்க்காம ஒரு பிராந்திய ரீதியிலான நலன்கள்னு பார்க்கும் பொழுது தமிழ் மக்களுக்கான தேவைகள் அல்லது பிரதிநிதித்துவம் வந்து பிளவுபட்டு போகும், அல்லது பெரும்பான்மையின கட்சிகள் சிறுபான்மை மக்களை பிளவுபடுத்துவதற்கான ஒரு உபாயமாக பார்க்கக்கூடும் அப்படிங்கிற அந்த கவலை இருக்கு. அதுக்கு என்ன பதில்?
அப்படி பார்த்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட ஒரு பிராந்திய கட்சியாக தான் கருதப்பட வேண்டும். ஏன்னா அவர்களும் கூட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழக்கூடிய தமிழ் மக்களை தான் பிரதிநிதிப்படுத்துகின்றார்கள். வடக்கிழக்கு வெளியே வாழக்கூடிய மக்களை அவர்கள் பிரதிநிதிப்படுத்தவில்லையே. அது அப்படி அல்ல. உண்மையிலேயே வடக்கு கிழக்கிலேயே தமிழ் தேசிய கூட்டம் இருப்பதைப் போல வடக்கு கிழக்கு வெளியே வாழக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுகின்றோம், பிளவு அல்ல ஐக்கியத்தை தான் படுத்துகின்றோம். ஆக எதிர்காலத்தில் உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் எங்களது இந்த புதிய கூட்டமைப்பு ஒன்று சேர்ந்து அகில இலங்கை ரீதியாக வாழக்கூடிய தமிழ் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு அகில இலங்கை தமிழ் கூட்டமைப்பு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. காலத்தின் தேவைக்கு அதையும் செய்ய தயாராக இருக்கின்றோம்.
கொள்கை ரீதியில வந்து இரு கூட்டமைப்பு அல்லது இரு முன்னணிக்கும் இடையே வந்து மாற்று கருத்துக்கள் கிடையாது.
உண்மையிலேயே இந்த கூட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் மத்தியிலே கூட மாற்றுக்கிறதுக்கு இருக்கத்தான் செய்கின்றது. இன்று பாருங்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்துக்கொண்டு பார்த்தால் தமிழர் கட்சி நினைப்பதை எல்லாம் இபிஆர்ல பெற்றுக்கொள்வதில்லை, இபிஆர்ல செய்வதை எல்லாம் தொட்டலோ ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனாலும் கூட குறைந்தபட்ச உடன்பாட்டுடன் அவர்கள் கூட்டமைப்பாக இருக்கின்றனர். அதே போல இங்கே வடகிழக்கு வெளியே இருக்கக்கூடிய கட்சிகள் எங்களை ஜனநாயக மக்கள் முன்னணி, மலையக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய முன்னணி ஆகிய மூன்று கட்சிகள் மத்தியிலே பல முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட குறைந்தபட்ச அடிப்படை ஒன்று சேர்கின்றோம். ஆகவே இந்த ரெண்டு கூட்டமைப்புகளிலே கூட முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனாலும் கூட தேவையை கருதி பொது நன்மையை கருதி நாங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது.
இதற்கிடையிலே இன்றைக்கு மாலை வந்து இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்து பேசியிருக்கின்றீர்கள். அந்த கூட்டம் எதற்காக? தூதரகத்திலிருந்து வந்த அழைப்பா இல்லது நீங்களாக சென்று பார்த்தீர்களா?
இந்திய தூதுவர் எங்களை அழைத்து பேச வேண்டும் என்று விரும்பியிருந்தார். குறிப்பாக மலையத்திலே முன்னெடுக்கப்படக்கூடிய இந்திய வீடமைப்பு திட்டம், 4000 வீடுகளை இந்திய அரசாங்கம் மலையத்தை கட்ட வேண்டும் என்ற தேவை இந்த காலம் சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக கடந்த அரசாங்கத்தின் காலகட்டத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக தொடர்ச்சியாக அது கலந்துரையாடல் மட்டத்தில் இருந்தது, முரண்பாடுகள் இருந்திருந்தது. உண்மையிலேயே அந்த காலத்திலே அந்த துறைக்கு பொறுப்பாக இருந்திருக்கக்கூடிய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் வசில் ராஜபக்ச அவர்கள் மலையத்திலே இந்திய அரசாங்கம் வீடு கட்டுவதை விரும்பி இருக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த காரணத்தினாலே உண்மையான சரியான இடங்களை வழங்காமல் காணிகளை வழங்க இழுத்தெடுத்துக் கொண்டே இருந்தார். நாங்கள் வெவ்வேறு கட்சிகளை இருந்தாலும் கூட நாங்கள் அனைவரும் இந்த மலையக தோட்ட தொழிலாளர்களின் இந்த குடியிருப்பு பிரச்சனை காணிப்படுத்தியிருக்க வேண்டும் என்ற தேவை எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் ஐக்கியமாக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்ற தேவை காரணத்தினாலே நாங்கள் இன்று சந்தித்து பேசியிருந்தோம். இது ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் மார்ச் மாதம் இலங்கைக்கு வரக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக மலையத்துக்கு வந்து இந்த கட்டப்படக்கூடிய அந்த வீடுகளில் ஒரு கட்டிட தொகுதிக்கு அடிக்கல் நாட்டும் அளவுக்கு, அதை உறுதிப்படுத்தும் அளவுக்கு, அது சம்பந்தமாக பேசப்படும் அளவுக்கு இந்த மகிழ்ச்சிகரமான முடிவு அங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் மூலமாக முன்னெடுக்கப்பட்ட இந்த செயல்பாடுகள் இப்பொழுது நண்பர் திகாம்பரம் அவர்களின் அமைச்சான தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சின் மூலமாக செயல்பட இருக்கின்றது. தோட்டங்கள் என்ற அந்த அடையாளத்தில் இருந்து தொழில் பகுதி பிரிக்கப்பட்டு குடியிருப்பு பகுதி வேறாக பிரிக்கப்பட்டு அந்த குடியிருப்பு பகுதிக்கு கிராமங்கள் என்ற அடையாளத்தை தந்து மலையகத்தில் தமிழ் கிராமங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை நாங்கள் நிச்சயமாக உருவாக்கும் அதை எங்கள் இலக்காக கொண்டிருக்கின்றோம். அந்த இலக்கை எங்களது பேச்சுவார்த்தையின் போது இலங்கை இந்திய தூதுவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இந்திய அரசாங்கம் நோக்கமது என்று கூறியிருக்கின்றார்.
மனோ கணேசன் அளித்த இந்த செவியுடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த குறிப்பிட்டகம். இந்திய தலைநகர் புதுடெல்லி சட்டசபைக்கு நடக்கின்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும் நோக்கில் போட்டியிடுகின்ற 3 முக்கிய கட்சிகள் சார்பிலும் ஒரு தமிழர் கூட நிறுத்தப்படவில்லை. பல லட்சம் தமிழர்கள் டெல்லியில் வாழ்ந்து வந்தாலும் வரலாற்று ரீதியாக அவர்களின் அரசியல் பங்களிப்பு குறைவாகவே இருக்கிறது. இந்த நிலைமை ஏன் என்பது குறித்து ஆராய்கின்றார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்தியாவின் தலைநகர் புதுடெல்லி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளையும் கொண்ட டெல்லி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாள் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரமும் அதிக அளவில் சூடுபிடித்துள்ளது. இங்கே ஆட்சியை பிடிக்க பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஊழல் எதிர்ப்பு செயற்பாட்டாளர்களால் நடத்தப்படும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. காங்கிரஸ் கட்சி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. டெல்லியின் பிரதான மொழியாக ஹிந்தி இருந்தாலும் அரசியலிலும் வர்த்தகத்திலும் பஞ்சாபிகள் கணிசமான செல்வாக்கை செலுத்துகின்றனர். நாட்டில் உள்ள பிற பகுதியைச் சேர்ந்த மக்களும் இங்கு வசிக்கின்றனர். தலைநகரில் 10 முதல் 12 லட்சம் வரை தமிழர்கள் வசிக்கின்றனர். டெல்லியில் அரசு மற்றும் தனியார் துறையில் பல தமிழர்கள் உயர் பதவிகளில் உள்ள போதும் தேர்தல் வெற்றி என்பது சற்று கடினமான இலக்காகவே இருக்கிறது. இது குறித்து டெல்லி சட்டமன்றத்துக்கு முன்பு இருமுறை தேர்வான தமிழரான மீரா பரத்வாஜ் கூறும் போது,
பார்ட்டியில வேலை பண்ணி முன்னுக்கு வர்றதுதான் மெயின். இது அதனால டசன்ட் மேட்டர் நம்ம தமிழா நம்ம பெங்காலியா நம்ம பஞ்சாபியான்னு, அட்லீஸ்ட் இன் டெல்லி. அதனால நம்ம பார்ட்டியில சேர்ந்து பார்ட்டியோட இது முன்னுக்கு எடுத்துன்னு போய் ஹார்ட் ஒர்க் பண்ணாக்கா அதுக்கு ரிசல்ட் உண்டு.
டெல்லியை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்கு. அதே சமயத்துல வந்து கிட்டத்தட்ட 27 தொகுதிகளில் வந்து யார் வெற்றி பெறணும்ன்றத தீர்மானிக்கிற அளவுக்கு தமிழர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறதா சொல்லப்படுற சமயத்துல தமிழர்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட முடியுமா?
டெல்லியில தமிழ்கார நம்ம எல்லாருமா சேர்ந்து இல்ல, தமிழ்னாக்கா இந்த டெல்லிக்காரர்களுக்கு சவுத் இந்தியன் தமிழ்காரா அப்புறமா இந்த தெலுங்கு மலையாளம் எல்லாரும் ஒண்ணு அவளுக்கு. அதனால நம்மளுக்கு இங்க ஒரு குரூப் இல்லாததுனால முன்னுக்கு வருது கஷ்டம்
என்றார் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு டெல்லி சட்டமன்ற உறுப்பினராக இருமுறை தேர்வாகிய மீரா பரத்வாஜ். சட்டசபை தொகுதிகளை விட குறைவான வாக்காளர்களை கொண்ட மாநகராட்சி சபை உறுப்பினர் பதவியில் கூட ஒரே ஒரு தமிழர் தான் உள்ளார். தமிழர்கள் குறிப்பிட்ட பகுதிகளில் செறித்து வாழாததால் தமிழ் ஓட்டுகளை மட்டும் நம்பி களத்தில் இறங்க முடியாது என்கிறார் பாஜகவை சேர்ந்த மாநகராட்சி உறுப்பினர் நாகராஜன்.
எல்லா தமிழர்களும் ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு ஒரு எம்எல்ஏவை ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏவுக்கு உண்டான ஓட்டர் அளவுக்கு கிடையாது. ஆனால் ஒரு எம்எல்ஏவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு 25% ஓட்டுகள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கு. அதனால தமிழர்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறது சரி, அது அல்லாமல் நம்ம பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் என்று கேட்கறது இன்னும் கொஞ்சம் நல்லது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்
என்றார் பாஜகவை சேர்ந்த டெல்லி மாநகராட்சி உறுப்பினர் நாகராஜன். சமீபத்தில் மகாராஷ்டிர மாநில தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்ட தமிழர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார். சுப்பிரமணிய சுவாமி கூட ஒருமுறை மும்பையில் நின்று வென்றுள்ளார். தமிழகத்தை சேர்ந்த நடிகையான ஹேமா மாலினி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுராவில் இருந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வென்றுள்ளார். டெல்லி அரசியல் ஏன் மாறுபட்டு இருக்கிறது என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய பொருளாளர் அம்பேத் ராஜன் அவர்களிடம் கேட்டேன்.
இப்போ 2008 எலெக்ஷன்லயும் 2013 எலெக்ஷன்லயும் ஒரு தமிழருக்கு நம்ம நிக்க வச்சோம். அவர் ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும், தமிழர்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணணும். அவர் நல்லா ஃபைட் பண்ணார், அந்த எலெக்ஷனை ரொம்ப நல்லா இருந்தது, சிஸ்டமேட்டிக்காக பண்ணார். மற்ற தமிழ்காரவங்களுக்கும் இந்திக்காரவங்களுக்குமே ஒரு எலெக்ஷன் எப்படி கண்டெஸ்ட் பண்ணுங்கிற வரல ஒரு ஃபாதரை நிற்க வச்சோம், ஃபாதர் சாலமன் ஜார்ஜ். நல்லா இருந்தது ஃபைட் அது. அதே மாதிரி இப்போ தமிழர்னா தமிழர் பகுதியில் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழருக்கு தமிழர் ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பாலிசி சிஸ்டம் பண்ணணும். இப்போ அந்த நம்பிக்கையில் தான் விஜயகாந்த் இங்கே வந்தார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு தமிழ்காரர் வந்து சொன்னால் தமிழர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு. அவர் வாங்கின அதிகபட்ச ஓட்டு 50-60 தான் வாங்கியிருக்காரு. 100 ஓட்டு, 8 ஓட்டு, 10 ஓட்டு இப்படி தான் வாங்கினாரு. அதாவது தமிழருக்கு தமிழர் ஓட்டு போடணுங்கிற கான்செப்டே இல்லை. இது ஒரு கட்சி அடிப்பட்டதாக நடந்துகிட்டு இருக்குது. அதை மீறி தமிழருக்கு ஒரு ஒரு ஆதரவாக செய்வாங்களே ஒழிய கட்சி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணணும். தமிழர்கள் தன்னாலே எழ முடியாதுங்க. அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் அதை வந்து ப்ரொஜெக்ட் ஆகி அவங்க மற்றவங்களோட ஐக்கியமாக முடியும். ஆக கட்சி அவங்களை ஹெல்ப் பண்ணுறது என்பது ப்ரொஜெக்ட் பண்ணுறது முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம்
என்றார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய பொருளாளர் அம்பேத் ராஜன். டெல்லி பிரதேச பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும் தென்னிந்திய பிரிவு என்கிற அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இத்தகைய பிரிவை டெல்லியில் இக்கட்சி உருவாக்கியுள்ள போது ஏன் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட தென் இந்தியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு கேட்க கூடாது என்று அப்பிரிவின் தலைவர் ஜெயக்குமாரிடம் கேட்ட பொழுது,
அது மாதிரி கிடையாது, இங்க பீப்பிள் எல்லாம் எஜுகேட்டடு, யோசனை பண்ணித்தான் ஓட்டு பண்ணுறாரு. அதனால்தான் இது ரொம்ப டிஃபிகல்ட். ஒரு தமிழர் ஒரு ஆந்திராக்கார தான் நம்ம ஒரு கேண்டிடேட் பண்ணால் தான் அவர் ஜெயிச்சிருவார், அது கிடையாது. ஒரு நம்ம ஒரு லீடர்ஷிப் அது இருக்குது, எல்லா ஸ்டேட்ஸ்க்காக அவருக்கு ஒரு லீடர் மாதிரி தெரியணும். அப்போ தான் எல்லா பீப்புள் ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் ஓட் பண்ணும். ஓகே, இது நல்ல ஆள், சவுத் இண்டியன் சாஃப்ட் ஆள், ஓகே. அது அது ஓட்டு கூட பிஜேபியிலோ நார்த் இண்டியன் கூட அது மாதிரி தான்
என்றார் டெல்லி பிரதேச பாரதிய ஜனதா கட்சியின் தென்னிந்திய பிரிவு தலைவர் ஜெயக்குமார். சமீப காலங்களாக கட்டுமானத்துறை, வீட்டு வேலை என முறைப்படுத்தப்படாத துறைகளில் பணியாற்ற தமிழர்கள் அதிக அளவு இடம்பெயர்ந்து சென்றுள்ளனர். பொருளாதார ரீதியாக கீழ் மட்டத்தில் இருப்போரின் ஆதரவை திரட்டும் நோக்கில் கடந்த டெல்லி தேர்தலில் போட்டியிட்ட விஜயகாந்தின் தேமுதிக படுதோல்வியை பெற்றது. இம்முறை தமிழ் கட்சிகள் எதுவும் களத்தில் இல்லை.
இத்துடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. நிகழ்ச்சியின் இறுதியாக நேயர் நேரம், பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா. சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சங்கீதா.
நமது ஒலிபரப்பு குறித்து எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், நான் கடந்த சில மாதங்களாக ஆண்ட்ராய்டு மூலமாக தமிழோசை நிகழ்ச்சிகளை கேட்டு வருகிறேன். ஒலி அளவு குறைவாக உள்ளது என்று தமிழோசையிடம் புகார் செய்திருந்தேன். தற்போது அக்குறை சரி செய்யப்பட்டுள்ளது. தமிழோசைக்கு ஒரு சபாஷ் என்கிறார்.
நன்றி நேயருக்கு. திருச்செங்கோட்டிலிருந்து எழுதும் மற்றொரு நேயர் செந்தில் ராஜா, எனது நோக்கியா 2700 கிளாசிக்கில் முன்பெல்லாம் வீடியோ ஃபைல் தங்களது பிபிசி தமிழிலிருந்து தரவிறக்கம் செய்திருந்தேன். ஆனால் தற்பொழுது அதற்கான லிங்க் கிடைப்பதில்லை. தரவிறக்கம் செய்யும் வகையில் லிங்கை தர வேண்டுகிறேன் என்கிறார். இது குறித்து நாம் நம்முடைய தொழில்நுட்ப பணியாளர்களிடம் கலந்தாலோசித்து ஒரு முடிவை செய்வோம். நன்றி.
அடுத்து கொழும்பு நேயர் சி ரத்னவடிவில் எழுதும் மின்னஞ்சலில், பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்ட ராணுவ பட்டங்களை ரத்து செய்வதற்கான இலங்கை அரசின் முடிவை தமிழோசை வாயிலாக அறிந்து ஆறுதல் பெருமூச்சு விட்டோம். இலங்கையை ராணுவ ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்காகவும் அதன் மூலம் தாம் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் வெகு சாமர்த்தியமாகவும் திட்டமிட்டும் ராஜபக்ஷவும் அவரது சகோதரர்களும் செயற்பட்டார்கள். வெளிநாட்டு தூதவர்கள், மாகாண ஆளுநர்கள், அமைச்சு செயலாளர்கள் என அரச உயர் பதவிகளை ராணுவத்தினரை கொண்டே நிரப்பினர். இச்செயற்திட்டத்தை மேலும் தீவிரமாகவும் விரிவாகவும் செயற்படுத்தும் நோக்கிலேயே பாடசாலை அதிபர்களுக்கு கேப்டன், லெப்டினன்ட் போன்ற ராணுவ பதவிகளை வழங்கினார்கள். பல்கலைக்கழகங்களுக்கு போகும் மாணவர்களுக்கு ராணுவ பயிற்சி வழங்கினார்கள் என்கிறார்.
இலங்கை கிழக்கு மாகாணத்தில் அரசமைப்பதில் தமிழ் முஸ்லிம் தரப்புகளிடையே இழுபறி குறித்த செய்தி பற்றி எழுதும் கொழும்பு நேயர் எம் எஸ் ஷாஜஹான், கிழக்கு மாகாண முதலமைச்சர் பதவியை தமிழ் தரப்பு முஸ்லிம் காங்கிரசுக்கு விட்டுக் கொடுப்பதே நியாயம். நேற்று வலிந்து வலிந்து தந்தவர்கள் இன்று முரண்டு பிடிப்பது சந்தர்ப்பவாதம். சிறிசேனாவின் வெற்றிக்கு தங்கள் பங்கு அதிகம் என்றால் நாளை பொதுத் தேர்தலில் சிறிசேனாவின் கூட்டணிக்கு முஸ்லிம்களின் பங்கு அதிகமாக இருக்கும் என்பதை இவர்கள் உணர வேண்டும் என்கிறார்.
சவுதி அரேபிய மன்னர் இறந்ததற்கு லண்டனில் வெஸ்ட்மின்ஸ்டர் தேவாலயத்தில் கோடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது குறித்த சர்ச்சை பற்றி எழுதும் காயல்பட்டினம் நேயர் மக்கி நூகுத்தம்பி, லண்டன் நீதி அழகும் பாரிஸ் வீதி அழகும் உலகில் சிறந்தது என்ற காலங்கள் மலையேறிவிட்டன. எனவே கொடியை இறக்கினாலும் இறக்காவிட்டாலும் எதுவும் குடிமூழ்கி போய்விடாது என்கிறார்.
புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட 3 பெண்கள் தற்கொலை என்ற விவகாரம் குறித்து செய்தி பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, ஆசிரமங்களில் இதுபோன்ற விஷயங்கள் நடந்தாலும் அவைகளை எதிர்த்து போராட முடிவதில்லை. முன்பு மற்றொரு ஆசிரமத்தில் நடந்த பாலியல் லீலை காட்சிகள் வீடியோ மூலம் படம் எடுக்கப்பட்டு தொலைக்காட்சிகளில் காண்பிக்கப்பட்ட பின்னரும் கூட அந்த ஆசிரமத்தின் மீது பெரிய நடவடிக்கை ஏதும் இல்லை என்கிறார்.
காந்தியை சுட்டுக் கொன்ற காட்சேவுக்கு சிலை வைப்பது குறித்து இந்து மகாசபாவின் தமிழக தலைவர் ராஜசேகரன் கண்ட பேட்டியை பற்றி எழுதும் மனம்பூண்டி நேயர் தட்சிணாமூர்த்தி, இந்த பேட்டியில் பேட்டி கண்ட சுவாமிநாதன் கேட்ட கேள்விகள் நியாயமான முறையிலும் கண்டிப்பதை போலவும் அமைந்திருந்தன. சிலை வைக்கிறார்களோ இல்லையோ அப்படிப்பட்ட எண்ணம் வந்ததே அயோக்கியத்தனம் என்கிறார்.
பேருந்தில் பயணம் செய்த பெண்ணிடம் பாலியல் சில்மிஷம் செய்த ஒருவருக்கு தர்ம அடி என்ற செய்தி பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், பெண்களுக்கான பாதுகாப்பு நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. பொது போக்குவரத்திலும் பணியிடங்களிலும் போதிய பாதுகாப்பு வேண்டும். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு கடுமையான தண்டனை தருவதுடன் பெண்கள் மீதான கண்ணோட்டமும் மாற வேண்டும் என்கிறார்.
பகவத்கீதையை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பற்றிய செய்தி குறித்து எழுதும் கல்பாக்கம் சுகுமார், நாட்டில் யதார்த்த பிரச்சனைகள் எவ்வளவோ உள்ளன. நதிகள் இணைப்பு, வறுமை ஒழிப்பு, கல்வி மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி என்று பல பிரச்சனைகள் இருக்கையில் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து செல்வது மக்களை திசை திருப்பும் ஒரு யுக்தியாகவே தெரிகிறது என்கிறார்.
தருமபுரி அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் இறந்தது பற்றிய செய்திகள் குறித்து எழுதும் திருப்பூர் நேயர் கோபால், முன்பெல்லாம் மருத்துவ தொழில்நுட்பம் வளராத காலத்தில் கூட இப்படி நடந்தது கிடையாது. இப்போது வயிற்றில் வளரும் சிசுவை ஆராயும் ஸ்கேன்கள் எல்லாம் வந்துவிட்ட நிலையில் இதுபோல குழந்தைகள் இருப்பது ஒப்புக்கொள்ளக்கூடியது அல்ல என்கிறார்.
காங்கிரஸ் கட்சியிலிருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் விலகியிருப்பது பற்றி கொழும்பிலிருந்து நமது பேஸ்புக் பக்கங்களில் கருத்து எழுதும் நேயர் மகேஸ்வரராஜ் சுப்பிரமணியன் வீரபுத்திரன், காங்கிரஸில் இருந்து வெளியே வந்துட்டீங்க, இல்ல இனிமே உங்களுக்கு விடிவு காலம்தான் என்கிறார்.
இலங்கை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஷிராணி பண்டாரநாயக்க பதவியேற்றது குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்து எழுதும் ராசநாயகம் வசந்தகுமார், தமிழினத்தின் வாக்குகளால் ஆட்சிபீடம் ஏறிய புதிய அரசு உரிய நடவடிக்கைகளை கையாண்டு அதிகார துஷ்பிரயோகங்கள் ஏற்படாவண்ணம் உறுதி செய்வது நாட்டின் ஒற்றுமையை உறுதி செய்யும் என்கிறார்.
தமிழ் கைதிகள் விடுதலை குறித்து இலங்கையின் புதிய அரசு பரிசீலிக்கும் என்று அமைச்சர் ராஜித சேனரத்ன கூறியது பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்து எழுதும் கனடா நேயர் முல்லைமதி, புதிய அரசு இதய சுத்தியுடன் தமிழர்களை அரவணைக்க விரும்பியிருந்தால் தமிழ் தமிழ் அரசியல் கைதிகளை ஆட்சி பீடம் ஏறிய உடனேயே பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருக்க வேண்டும். சிங்கள ஆட்சியாளர்களிடம் எந்த மனமாற்றமும் ஏற்படவில்லை என்பதை அவர்கள் நிரூபித்துவிட்டனர். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை கூட்டத்தொடரில் சிங்கள அரசிற்கு பாதகமான தீர்மானங்கள் வராமல் இருக்க செய்வதற்கான ராஜதந்திர நகர்வுகளை மாத்திரம் சிங்கள அரசு முன்னெடுக்கிறது என்பதே உண்மை. இறுதிப் போரில் கைது செய்யப்பட்ட புலிகள் இயக்கத்தின் மூத்த போராளிகள் சிலர் இன்னமும் உயிருடன் உள்ளனர். பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை என்றால் அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதால் தமிழ் அரசியல் கைதிகளை சிங்கள அரசு விடுதலை செய்யப்போவதில்லை என்கிறார்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி குறித்து எழுதும் திருச்சி நேயர் AML நஜ்மில் ஆரிஃபின், அனைவருக்கும் அறிவியலில் திங்கட்கிழமை பூமிக்கு அருகே வந்த சிறுகோளுக்கு என தனியானது ஒரு நிலவு இருப்பதை கண்டுபிடித்திருப்பதாக நாசா விஞ்ஞானிகள் அறிவித்துள்ள நிலையில் பூமியின் நிலவுக்கும் சிறுகோள்களின் நிலவுக்குமான வேறுபாட்டை வானியலாளர் சவுந்தரராஜ பெருமாள் அவர்கள் சிறப்பாக விளக்கினார். அருமை என்கிறார். சரி, நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு தொடர்ந்து தெரியப்படுத்துங்கள். இது லண்டன் BBCயின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.